سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد إلا بوهلم بوهلتيهم எங்களை படைத்து நேர் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகின்றான். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், கல்வி உடையவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாகுவார்களா என்று கேட்கின்றான். எனவே கல்வி ஞானம் அறிவு உடையவர்களும் கல்வி அறிவு ஞானம் இல்லாதவர்களும் அல்லாவிடத்தில் சமமாக முடியாது. அவர்களுக்கு மத்தியிலே அந்தஸ்துகள் வித்தியாசம், தரஜாக்கள் உயர்ந்திருக்கும், பணிந்திருக்கும். இதிலிருந்து விளங்குகிறது, ஒவ்வொருவரும் மார்க்க கல்வியை கட்டாயம் கற்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்பது என்பது மதரசாக்களில் சென்று அரபு மொழியில்தான் படிக்க வேண்டும் என்பது அல்ல. இப்போது மார்க்க கல்வியை படிப்பதற்கு நிறைய சாதனங்கள் வந்துவிட்டன. அல் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லா ஹதீஸ்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்ற சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மார்க்க அறிவை மக்களுக்கு மத்தியில் பல வகையில் பரப்பிக் கொண்டிருக்கிறது. எனவே கல்வியை கற்பது மிகவும் இலகுவான விடயம். இப்போது கல்வி இல்லாதவர்கள் அல்லாவிடத்தில் அந்தஸ்தால் குறைந்தவர்கள், கல்வி உடையவர்கள் அல்லாவிடத்தில் அந்தஸ்தால் தர்ஜாவால் உயர்ந்தவர்கள். எனவே மார்க்க கல்வியை ஒவ்வொருவரும் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் யுவதிகள் கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதற்குரிய வழிகளை தேட வேண்டும். அந்த வகையில் பல மசாயில்கள் பல அறிவுகளை கொண்ட ஒரு ஹதீஸ் அபூதாவூதிலே பதியப்பட்டிருக்கிறது, 3194. இதை நான் இந்த ஹுத்பாவிலே உங்களுக்கு வாசித்து இதில் என்ன கல்விகள் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை சற்று கவனமாக பார்த்து உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். 3194 இந்த ஹதீஸ்கள். ஹத்தஸனா தாவூத் பின் முஆத், ஹத்தஸனா அப்துல் வாரிஸ் அன் நாஃபி அபி காலிப் கால் كنت في سكة المربد. نافع என்பவர் கூறுகின்றார், சிக்கத்துல் மிருபத் என்ற இடத்தில் நான் இருந்து கொண்டிருந்தேன். இப்ப மரத்து ஜனாசத்தின் மகா நாசின் கட்டிகள், அப்போது எனக்கு முன்னால் ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது. அதில் பெருத்த ஒரு கூட்டமும் காணப்பட்டது. காலு ஜனாசத் அப்துல்லா இப்னு உமர், இது யாருடைய ஜனாசா என்று கேட்கப்பட்ட போது இது உமைருடைய மகன் அப்துல்லா என்று சொல்லப்பட்டது. மிக முக்கியமான ஒருவர், எனவே நானும் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் தொடர்ந்து நடந்தேன். ரஜுலின் அலைஹி கிஸாவுன் ரஃபீகுன் அலைஹி புரைதீனா, அங்கு அந்த கூட்டத்தில் ஒருவர் இருந்து கொண்டிருந்தார். அவர் மெல்லிய ஒரு ஆடையை மேலே போட்டியிருந்தார். அவர் ஒரு கோவேறு கழுதையின் மீதும் அமர்ந்து அந்த ஜனாசாவுக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தார். அலா ரஹ்சியே ஹர்பத்துன் தக்கீஹி மின ஷம்ஸ், வெயில் தாக்காமல் தலையில் ஒரு துணியையும் போட்டு வைத்துக் கொண்டிருந்தார். ஃபகுல்து மன் ஹாதா துஃபான், ஒரு கிராமத்து தலைவரை போன் இருக்கிறாரே, இவர் யார் என்று அங்கிருந்தவரிடத்தில் கேட்டேன். சொன்னார்கள், இவர்கள்தான் அனஸ் இப்னு மாலிக் என்ற சஹாபி. ஃபலமா உபிஅத்தில் ஜனாசா காம அனஸ்ன், ஜனாசாவை கொண்டு வைக்கப்பட்டதும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், அலைஹா அவர்களுக்கு தொழுவித்தார்கள். நான் இமாமாகிய அனத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன், எனக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு தடையும் இருக்கவில்லை. ஜனாசாவுடைய தலைக்கு அருகில் நின்று நாலு தக்பீர்களை சொன்னார்கள். மிகவும் நீட்டவும் இல்லை, மிக வேகமாக சொல்லவும் இல்லை. தொழுது விட்டு போய் உட்கார்ந்து விட்டார்கள். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இதோ ஒரு அன்சாரி பெண்மணியும் ஒப்பாத்தாகி ஜனாசா கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நீங்கள் தொழுவீங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஜனாசாவை கொண்டு வந்தார்கள். அந்த மையத்திற்கு மேல் ஒரு பச்சை கலர், ஒரு பச்சை கலர் துணி போடப்பட்டு போச்சி வைத்திருந்தார்கள். அதாவது இடுப்பு கிட்ட எழுந்து நின்று அனத், ஏற்கனவே வந்த அந்த மையத்துக்கு எப்படி தொழுவித்தார்களோ அதே போன்று தொழுவித்தார்கள். அவருக்கு தலைக்கு அருகில், பெண்ணுக்கு இடுப்புக்கு அருகில் என்று தெரிவித்தார்கள். சும்மா ஜன உட்கார்ந்து விட்டார்கள். அலா இப்னு ஜியாத், யா அபா ஹம்சா, அங்கிருந்த அலா இப்னு ஜியாத் என்ற ஒரு சாபியை கேட்டால், ஹம்சாவின் தந்தையே, ஹாகதா கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலல் ஜனாசா கஸலாதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். يكبر عليها اربعا نال تكبير சொல்லி, ويقوم عند راس الرجل ஆணுடைய தலைக்கு பக்கத்திலும், واجهه المراه பெண்ணுடைய இடுப்புக்கு பக்கத்திலும், இப்படி தான நபி அவர்கள் தொழுவித்தார்கள் என்று கேட்டார். قال نعم. அனஸ் இப்னு மாலிக் சொன்னார்கள், ஆம், இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்தார்கள் என்று சொன்னார்கள். பிறகு அந்த அலா கேட்டார், யா அபா ஹம்சா, ஹம்சாவின் தந்தையே, கஸவுத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி தோழர், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடன் சேர்ந்து ஏதாவது யுத்தத்தில் கலந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். கால நாம் சொன்னார்கள், ஆம், கலந்திருக்கிறேன். அது என்ன யுத்தம்? கஸவுத்து மஹு ஹுனைனன், ஹுனைன் யுத்தத்தில் நான் நபியோடு கலந்து கொண்டேன். மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த ஹுனைன் யுத்தத்திலே நான் கலந்து கொண்டேன். அப்போது முஷ்ரிக்குகள் அதிகமாக இருந்தார்கள். ஹத்தா ரஅயினா கைலனா வரா ஜுஹூரினா, அவர்களுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது. அதனால் எங்களுடைய படை தாக்கு பிடிக்க முடியாமல் குதிரைகள் எல்லாம் பின்னால் ஓடிவிட்டன. இது ஆரம்ப கட்டம். உபில் கௌமி ரஜிலன் யஹ்மிலு அலைனா ஃபயதுக்குனா வயஹ்திமுனா, அந்த முஷ்ரிக்களுடைய கூட்டத்தில் ஒரு வீரன் இருந்தான். அவன் மிகவும் கடுமையாக முஸ்லீம்களை தாக்கி வெட்டி முஸ்லீம்களை அப்படியே சிதறச் செய்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு வீரன் அதில் இருந்தான். பஹதமஹுமுல்லாஹ், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு குடி மண்ணை அள்ளி எறிந்தார்கள், படு தோல்வி அடைந்தார்கள் அந்த கூட்டத்தார். வஜால யுஜாவுபிஹிம் ஃபயுபாயிஊனஹு அலல் இஸ்லாம், பிறகு அனைவரும் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். உடனே அவர்கள் பங்கு வைக்கப்பட்டு விடுவார்கள் என்று பயந்து சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாத்தியை தழுவப் போகிறோம் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக் கொண்டு வந்து ஃபயுபாயிஊனஹு அலல் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக அவர்கள் அனைவரும் பைஅத்து செய்தார்கள். ஃபகால ரஜுலுன் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய படையில் ஒருவர் ஏற்கனவே இப்படி சொல்லி இருந்தார் அந்த யுத்தம் நடக்கும் போது, இன்ன அலைய நதரன் இன் ஜா அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிர்ரஜுல் அல்லதி கான منذ اليوم يحكمنا لأضربن عنقه அந்த யுத்தத்தில் மிக கடுமையாக முஸ்லீம்களை தாக்கி சிதறச் செய்து கொண்டிருந்த அந்த வீரன் பிடிபட்டு அவனை கொண்டு வந்தால் அவனுடைய கழுத்தை நான் வெட்டுவேன் என்று நேர்த்தி வைத்து விட்டார்கள் ஒரு சஹாபி. அந்த அளவு அவர் பல முஸ்லீம்களை வெட்டி இருந்தார். இப்படி அந்த சஹாபி நேர்த்தியை வைத்து விட்டு இவரை கொண்டு வந்ததும் அதே போன்ற யுத்தத்தில் தோல்வியடைந்து பிடிபட்டு இவரையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவர் இதே போன்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருந்து விட்டார்கள். பையத்தை எடுக்கவில்லை அவரிடத்தில். ஏன் இவரிடத்தில் பையத்தை எடுக்கிறார்கள், இவரிடத்தில் எடுக்கவில்லை. فَلَمَّا رَأَى صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَا رَسُولَ اللَّهِ تُبُتُ إِلَى اللَّهِ அவரை நபியிடத்தில் கொண்டு வந்ததும் அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, துபுத்து இலல்லாஹ், நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன் என்றார். என்னுடைய கொள்கையில் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்து இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இவர் சொல்லியும் அவரிடத்தில் பையத்தை எடுக்கவில்லை. ஏன், நேர்த்தியை வைத்தவர் இருக்கிறார், அவருடைய நேர்த்தியை நிறைவேற்ற வேண்டும் என்று இவரை விட்டட்டும் என்று பையத்தை எடுக்காமல் இருந்து கொண்டிருந்தார்கள். நேர்த்தியை வைத்த சஹாபி அடிக்கடி நபிக்கு முன்னால் வருவது, தன்னை காட்டுவது, அங்கிட்டு போவது, இப்படி செய்து கொண்டிருந்தார். ஏன், நபி அவர்கள் கட்டளை இடட்டும், உங்களுடைய நேர்த்தியை நிறைவேற்றுங்கள் என்று கட்டளை இடட்டும் என்று முன்னால் வருவதும் போவதுமாக இப்படி சுற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த பிடிபட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை கொண்டு விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். துபுத்து இல்லல்லா என்று சொல்லிவிட்டார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை கொண்டு விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். நபி அவர்கள் நேர்த்தியை வைத்தவரை பார்த்தார், அவர் ஒன்றும் செய்யலை, வாரார் போனார், ஒன்றும் நடக்கவில்லை. எனவே அவரை அழைத்து பையத்தை எடுத்து விட்டார்கள். அந்த படையில் இருந்த அந்த எதிரி அவரை கூப்பிட்டு பையத்தை எடுத்து விட்டார். அதற்கு பிறகு இந்த சஹாபி வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் நேர்த்தியை வைத்திருக்கிறேன், இவரை வெட்ட வேண்டும் என்று, நீங்கள் பையத்தை எடுத்து விட்டீர்கள், என்ன செய்வது என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏன் இதுவரைக்கும் அவரிடத்தில் பையத்தை எடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருந்தேன், உன்னுடைய நேர்த்தியை நீ நிறைவேற்றட்டும் என்றுதான். ஆனால் நீ ஒன்றும் செய்யவில்லை, எனவே நான் பையத்தை எடுத்து விட்டேன் என்றான். யார சூழலா அலா அவ் மல்தை சஹாபி சொன்னாங்க, யார சூழலா நீங்கள் எனக்கு ஒரு கண் சாடே காட்டியிருக்க கூடாதா, வாயால் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய நேர்த்தியை நிறைவேற்றி என்று நீங்கள் ஒரு கண் சாடை காட்டியிருக்க கூடாதா என்று கேட்டார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லைஸ லிநபியின் அன் யூமின், எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஃபகால அபு காலிப், இந்த அபு காலிப் இப்படி கேட்டார் இவர்களிடத்தில். இவர் கூறுகின்றார், فَسَأَلْتُ عَنْ سَنِي أَنَسٍ فِي قِيَامِهِ عَلَى جَنَازَةِ الْمَرْأَةِ عِنْدَ عَجِيزَتِهَا, அங்கு இருந்தவரிடத்தில் நான் கேட்டேன், அது என்ன ஆணுக்கு தலைக்கு பக்கத்திலும் பெண்ணுக்கு விடுப்பு கிட்டும் தொழுவித்தாரே, என்ன காரணம் என்று அந்த அபு ஹாரிப் கேட்டார். فَحَدَّثُونِي, அதற்கு அங்கிருந்தவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள், إِنَّهُ إِنَّمَا كَانَ لِأَنَّهُ لَمْ تَكُنْ أُمُّهُ, அது நபியுடைய காலத்தில் சந்து என்பது இருக்கவில்லை, சும்மா தூக்கி கொண்டு வருவார்கள். அதனால் பக்கான எப்பவும் இமாம் ஹியால் அஜீசத்தி, அந்த காலத்தில் இமாம் அந்த பெண்ணுடைய இடுப்புக்கு முன்னால் நின்று தொழுவிப்பார். எஸ்துரஹா மினல் கவுன், மற்றவர்களுக்கு இவர்கள் தெரியாமல் மறைந்திருக்கட்டும் என்று ஒரு வழக்கம் கொடுத்தார்கள் இருக்கின்றது. எனவே கண் சாடை காட்டுவது கூடாது என்ற வரைக்கும் ஹதீஸ், இது நபி வழி நபி மொழி. இந்த பின்னால் அபு காலிப் கேட்டார, இது ஹதீஸ் அல்ல, இது ஒரு வரலாறு, ஆனால் ஹதீஸோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது வழி அல்ல, இது மார்க்கமும் அல்ல. மார்க்கம் ஆணுடைய தலைக்கு பக்கத்திலும் பெண்ணுக்கு விடுப்புக்கு பக்கத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்திருக்கிறார்கள், இதுதான் மார்க்கம். இவர்கள் சொல்வது போன்று பெண்ணை மறைப்பதற்கு இடுப்பு கிட்ட நின்றார் என்பது பிழை. அப்படி இடுப்பு கிட்ட நின்றால் பெண் மறைந்து விடுவாராம், இல்லை. அடுத்தது பெண்ணுக்கு ஐந்து புடவை சுற்றி கவனிடப்பட்டிருக்கிறது, எப்படி தெரியும் ஆண்களுக்கு, ஏன் மறைக்க வேண்டும்? இது நபி வழி அவர்கள் செய்தார்கள். ஆனால் இந்த அபு காலிபுடைய கருத்து இருக்கிறது, இதற்குத்தான் இஜ்மா உஸ்ஸஹாபா என்றும் மௌகூஃபு என்றும் ஹுக்குமன் மரபு என்றும் சொல்லப்படும். இது எங்களுக்கு மார்க்கம் அல்ல, இந்த கருத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது, இந்த நம்பிக்கை வரக்கூடாது. பெண்ணை மறைப்பதற்காக வேண்டி அந்த காலத்தில் சந்தூக்கு இருக்கவில்லை, எனவே இப்படி நின்றார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கக்கூடாது. அகைதா இந்த இஜ்மா சஹாபாவை பின்பற்றி எங்களுடைய அகைதா இருக்க வேண்டும். அனஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஆணுக்கு தலைக்கு பக்கத்திலும் பெண்ணுக்கு விருப்பு கிடையாது தெரிவித்தார்கள், இது நபி வழி, இதுதான் நாம் நம்ப வேண்டும். இந்த ஹதீஸில் பல விடயங்கள் இருக்கின்றன, சிலரே இரண்டாவது ஹுத்பாவிலும் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றன, அது தொழுகை முடிந்தது மின்சாதா பார்ப்போம். மக்கள் கௌலிகாதவாஸ்தா الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد جماعة المسلمين என்ன சொல்கிறது? ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து பைஅத் செய்தால் அவர் முஸ்லிம், பைஅத் செய்யவில்லை அவர் ஜாஹிலியத்தில் மரணிப்பார். தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அவர் நரகம் செல்வார் என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் ஏனைய 72 பிரிவுகளில் உள்ள உலமாக்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து சொல்லுகிறார்கள், பைஅத் என்று ஒன்று இருக்கிறது, ஒருவர் முஸ்லீம் ஆகுவது கலிமாவின் மூலம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் முஸ்லீம், பைஅத் அவசியம் இல்லை. அப்ப வந்திருக்கின்ற கிதாபுகளில் இது நபி அவருடைய காலத்தில் அவர்களை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு செய்யப்பட்டது பயம். இப்போது நபி இல்லை, எனவே இப்போது பயத்து கிடையாது. ஆனால் ஒரு கிலாபத்து வந்தால் அந்த ஹலீஃபாவுக்கு ஒரு பையத்தை செய்ய வேண்டும். அதுவும் அதை செய்யாவிட்டாலும் அவர் முஸ்லீம் தான், கலிமா சொன்னால் போதும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் அவர்கள். ஆனால் இந்த ஹதீஸை பாருங்கள், இவர்கள் சொல்வது சரியாக இருந்தால் இந்த அபூ தாவூத் ஹதீஸை இப்படித்தான் வரும், யுபாயிஊனஹு அலா நுபுவ்வத்தி. அந்த சிறை கைதிகளிடத்தில் நுபுவத் நபி என்று ஏற்றுக்கொள்வதற்கு பையத்து செய்தார்கள். அல்லது யுபாயிஊனஹு அலா ரிசாலா, அல்லது அவருடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பையத்து செய்தார் என்று வர வேண்டும். அப்படி வரவில்லை. எப்படி வந்திருக்கிறது? அந்த சிறை கைதிகள் முஷ்ரிக்குகள் யுபாயிஊனஹு நபியிடத்தில் அவர்கள் பையத்து செய்தார்கள். அதன் இஸ்லாம், இஸ்லாத்தை தழுவுகிறது மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கு தான் பையத். அப்ப அவர்களை நபியாக ஏற்பதற்கு பையத் கிடையாது. அப்ப அதுக்கு என்ன சாட்சி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதுதான் அவளை ஏற்பதற்கு உள்ளது. அது அந்த பையத்துக்குள் வரும். எனவே மிகவும் பெரிய ஒரு பிழையில் இவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் தந்திரமாக இப்படி கையாளுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது சொன்னார்கள், இன்ன அடைய நதுரன், நான் ஒரு நேர்ச்சியை வைத்திருக்கிறேன். இந்த நேர்ச்சி இரண்டு வகை. ஒன்று, ஒருவர் நேர்ச்சியை வைக்கிறார் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்வது. உதாரணமாக என்னுடைய எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் ஒரு இரண்டு மாடு அறுத்து ஏழைகளுக்கு கொடுப்பேன். நேர்ச்சி ஆண் குழந்தை கிடைத்து விட்டது, இந்த இரண்டு மாட்டையும் அறுத்து கட்டாயம் கொடுக்க வேண்டும். இந்த நேர்ச்சி இது கடமை. இன்னொரு நேர்ச்சி இரண்டாவது, எனக்கு ஆண் குழந்தை கிடைத்தால் என்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளையும் அறுத்து கொலை செய்து விடுவேன். ரெண்டு நேர்ச்சி வைக்கிறார், இது பாவம். இந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது, இந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. மாறு செய்ய வேண்டும், செய்து அதற்கு கப்பாரா கொடுக்க வேண்டும். மூணு நோன்பு, அல்லது பத்து பேருக்கு உணவு, அல்லது பத்து பேருக்கு உடை கொடுக்க வேண்டும். கொடுத்து இந்த நேர்ச்சியை முறிக்க வேண்டும். ஆனால் மதுஹபில சட்டம் வேற. மதுஹபில் ஒருவர் இப்படி நேர்ச்சி வைத்தால், எனக்கு இப்படி இது நடந்தால் என்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளையும் அறுப்பேன் என்று நேர்ச்சி வைத்தால், அந்த மூன்று பிள்ளைகளுக்கு பகரமாக மூன்று ஆடுகளை அறுக்க வேண்டும் என்று மார்க்கத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் மதுகபிலே. இது தெளிவான குவரை உண்டாக்கும். ஒருவன் காவிராகி விடுவான் இப்படி செய்தால் சொன்னான். ஏன் இங்கு வந்திருக்கிற ஹதீஸிலே சத்தியத்தை முறிப்பதற்கு என்ன? அதுதான் கஃபார். அந்த கஃபாரா பத்து பேருக்கு உணவு, அல்லது பத்து பேருக்கு சாப்பாடு, அல்லது மூன்று நோம். இதை மாற்றி இல்லை, ஒரு மூன்று பேருக்கு மூன்று ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மார்க்கத்தை மாற்றுகிறார்கள் என்பது கருத்து. அடுத்து துபுத்து இலல்லாஹ் என்றார். இதனுடைய விளக்கம் இன்ஷாஅல்லாஹ் தொழுகை முடிந்து சுருக்கமாக பார்க்கலாம். அடுத்தது யூமிர், கண் சாடை காட்டுவது. இது நபிமார்களுக்கு கூடாது, மற்றவர்களுக்கு கூடும். இது இன்னொரு ஹதீஸில் வருகின்றது. அப்துல்லா என்று ஒருவர் வகி எழுதிக் கொண்டிருந்தவர் முருத்ததாகிவிட்டார். முருத்ததாகி மக்காவுக்கு ஓடி வந்து விட்டார். மக்காவை பிடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முருத்ததாகி போன எட்டு பேர் இருக்கிறார்கள், இவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள், காபாவுடைய துணியை பிடித்துக் கொண்டு தொங்கினாலும் விடாதீர்கள் என்று. அப்போது இந்த அப்துல்லா என்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே சென்று, அவர்கள் அவரோடு பால் குடித்த சகோதரர், என்னை காப்பாற்றுங்கள், நபியிடத்தில் கொண்டு செல்லுங்கள், நான் பையத்தை செய்யப் போகிறேன் என்று சொன்னார். உடனே உஸ்மான் கூட்டி வந்தார்கள். கூட்டி வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், உஸ்மான் யார் ரசூலுல்லாஹ் பாயிஉ, இவரிடத்தில் பையத்தெடுங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்தார், இவர் வகி எழுதி கொண்டிருந்து முருத்ததா போன அப்துல்லா. முகத்தை திருப்பிவிட்டார்கள். இரண்டு முறை சொன்னார், திருப்பிட்டார்கள். மூன்று முறை சொன்னார், அதற்கு பிறகு பையத்தை எடுத்தார்கள். அப்துல்லா எடுத்ததற்கு பிறகுதான் நபி கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களிடத்தில் ஒரு புத்திசாலி கூட இல்லையா? இவரை கண்டவுடனே அவரை வெட்டுவதற்கு என்று கேட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே கட்டளை போட்டாங்க வரும்போது மக்காவுக்கு, கண்டால் விடாதீங்க அப்படின்னு. அப்ப சஹாபாக்கள் இந்த விஷயத்துல பொறுப்போக்கா இருந்துட்டாங்க. அப்ப கேட்டாங்க, ஏன் உங்களை யாருமே புத்திசாலி இல்லையா? அப்போது ஒரு சஹாபி சொன்னார்கள், யார சொல்றா, நீங்கள் கண் தாடை காட்டியிருந்தால் வெட்டியிருக்கும். அந்த இடத்திலும் சொன்னார்கள், இதே போன்று ஒரு நபிக்கு கண் தாடை காட்டுவது கூடாது மார்க்கத்தில் என்றார்கள். அப்ப மற்றவர்களுக்கு இப்படி கண் தாடை காட்டுவது கூடும், நபிமார்களுக்கு மட்டும்தான் கூடாது. அடுத்த அபூ ஹாலித் சொன்னார், ஜனாசாவை மறைப்பதற்கு அதை சொல்லிவிட்டேன். அப்ப அது அவருடைய அங்கு இருந்தவருடைய கருத்தை தவிர அது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. இது நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே ஆண்களுக்கு தலைக்கு அருகிலும் பெண்களுக்கு இடுப்புக்கு அருகிலும் என்று தொழுவிக்க வேண்டும். இதுதான் நபி வழி. இவர்கள் சொல்லிக்கொண்ட கருத்து இருக்கிறது, இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அவர்களுடைய சொந்த கருத்து. மட்டும் நாம் இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். இதில் பல மார்க்க விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதற்கு தான் நான் ஆரம்பத்தில் அந்த ஆயத்தை சொன்னேன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? இப்படி நாம் இந்த மார்க்க விஷயங்களை நன்றாக விளங்கி தெரிந்து வைத்துக் கொண்டால், அரபு தெரியாவிட்டாலும் நாம் ஆர்வங்கள் தான், உலமாக்கள் தான். ஒரு இடத்தில் இந்த நேர்த்தியை பற்றி கேட்கும் போது விளக்கம் கொடுக்கிறார், அவர் ஒரு ஆலி. கண்சாடை காட்டுவது பற்றி கேட்கும் போது விளக்கம் கொடுக்கிறார், அவர் ஒரு ஆலி. இதே போன்று எந்த இடத்தில் என்று தொழுவிக்க வேண்டும் என்று கேட்கும் போது இதை வைத்து சொல்லுகிறார், ஆண்களுக்கு தலைக்கு அருகிலும் பெண்களுக்கு இடுப்புக்கு அருகிலும், அவர் ஒரு ஆலி. ஆதாரத்தை கேட்டால் அவர் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும், 3194 அபூதாவு மொழிபெயர்ப்பு எடுத்து எடுத்து காட்ட முடியும். எனவே இப்படி நாம் மார்க்க விஷயங்களை நல்ல முறையில் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் மறுமையில் பல தரஜாக்கள் உயர்த்தப்படும். இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்ததும் அந்த துபுத்த இலல்லா என்ற சொல்லுக்குரிய விளக்கத்தை மட்டும் பார்த்து முடித்துக் கொள்வோம். அப்போது கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி பின் அப்துல்லாஹ் வ பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحديث لنا அந்த பிடிக்கப்பட்ட அந்த முஷ்ரிக் இணை வைப்பவர் துபுத்து இலல்லா என்று சொன்னார், நான் அல்லாவின் பால் மீண்டு விட்டேன். அது கருத்து, நான் எல்லா பாவங்களில் இருந்தும் மீண்டு விட்டேன். அப்ப நான் முந்தி காசிரா இருந்தது, சிறுக்கு வச்சது, முஸ்லீம்களை வெட்டினது, முழு பாவத்திலிருந்து நான் திரும்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய கருத்து. துபுத்து இலல்லான்னு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். தௌபாவில் நம்ம பார்த்தா குர்ஆனே விதிக்குது, இன் தாபு வகாமு ஸலாத வஆத்து ஜகாத ஃபஹல்லு ஸபீலஹும். அவர்கள் தௌபா செய்து தொழுது ஜகாத்து கொடுத்தால் அவர்களை விட்டு விடுங்க, அவங்க முஸ்லீம்கள் என்று குர்ஆனில் வந்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த மனிதன் முஸ்லீம் ஆகிவிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன சொல்லணும், தொழுது கொள்ளுங்க, ஜகாத் என்ன கொடுங்க, விட்டுருக்கோம். ஆனா விடை குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். அப்ப எப்படி இந்த பைஅத்து என்பது நபிக்கு மட்டும் என்று பிரிவுகள் சொல்றாங்களோ, அதே போல இன்னொரு பரிசு அவங்கள என்னண்டு கேட்டால், கலிமாவின் மூலம் முஸ்லீம் ஆகிவிடலாம் என்பது அவங்களோட கருத்து. குரான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார் முஸ்லீம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றார் அவர் முஸ்லீம். இப்படி நிறைய வந்து ஒரு ஆள் வந்து நான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார், நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னார். இப்படிதான் நிறைய வார்த்தைகள் வந்திருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார். அப்ப இதெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்களா இல்லையா? பிரிவுகள்ல முஸ்லீம், பிரிவுகள்ல அல்லாவை ஏற்றுக்கொண்டாலே முஸ்லீம். பத்தி சொல்றான் அல்லாவை ஏற்று முஸ்லீம். ஏன் எங்கட இவர் அந்த இந்தியாவில் பேசி தெரியுறாரு யாரு? ஷாக்கிர் நாயக்கா வந்து கொழும்புல ஒரு ஹோல்ல பேசினார். அல்லாஹ் இருக்கிறான், அதை ஏற்ற முஸ்லீம் சொல்றான் அப்படின்னு. அதில் ஒரு ஹிந்தி எழும்புனார், எழுப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன். இப்போ சரி அவங்கள்ட்ட முஸ்லீம், ஆனால் இஸ்லாத்தில் முஸ்லீமா இல்லை. ஹிந்தி என்ற சேத்துக்குழிக்குள்ள இருந்து வெளியில வந்து பிரிவு என்ற சேத்துக்குழிக்குள்ள விழுந்திருக்கிறார். அவ்வளவு வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. இது இஸ்லாம் ஆயிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை கைதிச்சார். சரி போங்க முஸ்லீம் சொல்லிருக்கோம், ஆனா விட்டாங்களா? அதை நாங்க பார்க்க போறோம். அப்ப அங்க எப்படி பையத்து நதிக்கு மட்டும் என்று ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்களோ அதே போல இங்கேயும் அப்படி சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆள் ஓட்ட கடந்த முள்ளை எடுத்து தள்ளி போட்டாங்க அந்த சொற்கம் சரியா? அப்ப அங்க களிமாவும் இல்லை போங்க. அப்ப களிமா இல்லாமலும் முஸ்லீம் ஆகலாமல் வருவது. அப்ப இவங்கிட்ட அறியாமையினால இப்படி அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நாம சரியான இஸ்லாத்தை வழங்கணும். எப்படின்னு கேட்டால் பையத்து இல்லாமல் இஸ்லாம் இல்லை. அவர் நூறு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சரி, ஆயிரம் முறை அவர் வந்துட்டு நான் இதை சேர்ந்துட்டு இஸ்லாத்துல வந்துட்டேன்னு சொன்னாலும் சரி, தொகுத்து இல்லல்லாஹ் எத்தனை முறை சொன்னாலும் சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு தலைமையை இருக்கும் போது அதுல வந்து பைஅத்து செய்யாமல் அவர் முஸ்லீமாக முடியாது. எப்படியே முஸ்லீமாக முடியாது. அப்ப இந்த வார்த்தைகள் என்ன? இதெல்லாம் ஒரு நிர்பந்தமான கட்டம் அல்லது இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஒரு என்ன ஒரு முகத்திமா ஒரு முன்னுரை. இது மட்டும் இல்ல, நாம சொல்றது ஒரு யுத்தம் நடக்குது, வெட்ட வாழை தூக்கிட்டால் ஒரு சகாபி ஆபிட்டார் காசு, உடனே கையை தூக்குதல். நாம கையை தூக்குனால் கூட வெட்ட கூடாது அவரை. அது கருத்து முஸ்லீம் ஆகிட்டார் என்பது அல்ல. அது அஸ்ஸலாமு அலைக்கும் வெட்டக்கூடாது. இது கருத்து முஸ்லீம் ஆகிட்டார் என்பதும் அல்ல. என்னன்னு கேட்டால் நான் உங்களோட மார்க்கத்தை தழுவ போகிறேன் என்ன வெட்டாரீங்க, இதான் அவருடைய கருத்து. அதுக்கு பிறகு அவரை கொண்டு வந்து பையத்தை எடுப்பாருமா? அப்படி விடுவது இல்லை. அப்ப சும்மா கையை தூக்கினாலும் முஸ்லீம் சரியாப்பா போங்க முஸ்லீம். அப்ப களிமாவும் இல்லையே, இப்ப அப்படி பார்த்தா. அப்ப எங்க ஒரு மட்டத்தனமான ஒரு இதுல இந்த துன்யாவுடைய இதை அனுபவிக்கின்ற ஒரு ஆசையில இருக்கிறாங்க. நாங்க சரியா இஸ்லாத்த வழங்குவாங்க. அதனால பாருங்க, இங்க அவர் தொகுத்து இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கூட நபி ஸல்லல்லாஹு பார்த்துக்கிட்டு தான் விட்டுட்டாங்க. ஏன் அது இஸ்லாம் இல்லை. அந்த தொகுத்து இதெல்லாம் அந்த துப்து இழந்தாங்கிற இஸ்லாமா இருந்தால் வெட்டையலா ஒரு முஸ்லீம். ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தா? சொன்னாங்க நீ வெட்டு வெட்டேன்னா நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ வெட்டையிலனா என்ன செய்ய பையத்தை வெட்டிட்டான், இதுதான் இஸ்லாம். இப்ப வெட்டையில நல்லா விளங்கி கொள்ளுங்க. வழிகெடுக்கிறவங்க வந்து உங்களை வழிகெடுத்துட கூடாது பின்னால. சத்தியம் உறுதியா இஸ்லாத்தை நல்லா வழங்கி வைக்கணும். அப்ப தொகுத்து இழந்தான்னு சொன்னது இஸ்லாமாக இருந்தால் எப்படி நம்பி பார்த்துக்கிட்டு வெட்டேன்னு சொன்னாங்க? நான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ வெட்டுகிறனா என்ன செய்ய அப்படின்னா? இல்ல, அது இஸ்லாம் இல்ல. பிறகு பையத்து எடுத்ததுக்கு பிறகு வெட்டையலாம். ஏன் முஸ்லீம்? இது நல்லா வழங்கிக் கொள்ளணும் நாங்க. அப்ப அப்படி அவங்க வழி கெடுக்கிறாங்க. சில நேரத்தில் சில முஸ்லீம்களை ஆகப்பட்டுறாங்க அவங்களோட கதைகள்ல. இப்ப வந்து நம்ம கேள்விகள் கேட்கிறாங்க, பிரச்சனை இல்ல சொல்ற நல்ல விளக்கத்தோடு நாங்க இருக்கோம் இந்த விஷயத்துல. அப்போ அங்க நபிக்கு மட்டும்தான் பைரத்தி என்று பிஜே அந்த இன்னொரு ஆள் கோவை ஐயூபு இப்படி பல பிரிவுகள் உள்ளவங்க சொல்ற மாதிரி இங்கேயும் சொல்றான் களிமா சொன்னா போதும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அது சுபுத்து இல்லைன்னா எல்லாத்தையும் எடுக்கும். லாயிலா இல்லைன்னா அல்லாவை தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. துபுத்து இல்லைன்னா நான் எல்லா பாவத்திலிருந்து முன்பு நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன், அல்லாவின் பால் ஒதுங்கி விட்டேன், எல்லாம் ஒண்ணுதான். அது இஸ்லாம் ஆகாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அது எது இஸ்லாம்? அப்ப குர்ஆன் தௌபா செஞ்சு தொழுது ஜகாத் கொடுத்தா விடுங்கண்டு. அதுக்கு விளக்கம் ஹதீஸ், குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களுக்கு விளக்கப்பட்டதை விளக்கப்படுத்துவதற்கு தான் நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள். அப்ப அதுக்கு விளக்க நபி. அப்ப நபி சொல்லிட்டான், பையத்து இல்லாமல் இஸ்லாம் இல்லை, பையத்து செய்யாமல் முஸ்லீம் இல்லை என்பது தெளிவாகிறது. அது ஒரு விஷயம். அடுத்தது நான் சொன்ன இந்த நேர்த்தி விஷயத்துல மதுரப்பில் இப்படி இருக்கிற அவங்ககிட்ட சட்டத்தை மாற்றி வச்சுக்காங்க. அடுத்தது அந்த நிக்கிறது தலைக்கிட்ட இடுப்பு கிட்ட மதுரப்பில் என்ன, மதுகப்பில் என்னன்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் நெஞ்சிக்கிட்ட நிற்கணும். ரெண்டு பேருக்கும் நெஞ்சிக்கிட்ட நின்று தொழுவிக்கு என்பது ஹனபி மதுகப்புடைய சட்டம். அது தக்பீர் எத்தனை, நாலு தக்பீர். இப்னு அப்பாஸ் மூணு தக்பீர், மூணு போதும். அலீபின் அபி தாலிப் வேற ஏன்னா பதில்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மூத்தா போனா ஆறு தக்பீர். சும்மா பதில்ல கலக்காத சஹாபாக்களுக்கு அஞ்சு, சும்மா நோம்பல் முஸ்லீம்களுக்கு நாலு. இதுதான் கருத்து மோதல்கள். அவங்கள இப்படி இருக்குது, நாம நம்ப கூடாது. இதுதான் நிஜமாவு சஹாபா. நாம சொல்ல இதை நம்ப கூடாது. நாங்க சஹாபாக்கள் இப்படி கருத்து மோதல் கொண்டு இந்த கருத்தில் இருக்க மாட்டான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா நடக்க மாட்டார்கள். அப்ப வந்திருக்கிற ஒருத்தர் அறிவுல பிடிச்சாங்க பிடிச்சாங்க இருக்கிற இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு கட்டளை குர்ஆன் ஹதீஸத்தில் பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் என்ன, தலைக்கிட்ட எடுப்பு கிட்ட எத்தனை தக்பீர், நான் அவ்வளவுதான். அது பதில கலந்து கொண்டவர்கள் நம்பி கூட செய்யாம அவங்க இல்லையே இல்லாத அவங்களுக்கு செய்திருக்கலாமோ, அவங்க இல்ல. அது அது வேற விஷயம். அவங்க யாராவது மோத்தா போன நம்பி சொல்ல அஞ்சு ஆறு கட்டி இருக்கிறாங்க. அது முடிஞ்சது அதோட. இப்ப எங்க இருக்கிற சகாபாக்கள் அப்ப மற்றவங்களுக்கு சட்டம் என்ன, நாலு. அப்ப இந்த மாதிரி பாருங்க, இபுன் அப்பாஸ் மூணு, அலிச்சப்படி மூணு கருத்து. இந்த மாதிரி இந்த மதுரப்பூடி சட்ட திட்டங்கள் இருக்குது, சஹாபாக்களுடைய இஜ்மாவும் சஹாபாக்களுக்கு இருக்குது. இதைத்தான் நாம திருப்பி திருப்பி சொல்றது. இந்த வலையில ஒரு முஸ்லீம் விழுந்துடவே கூடாது. அசைக்க யாராலையும் நம்மளை அசைக்க முடியாமல் ஆட்டி பார்க்க முடியாதவாறு உறுதியாயிருக்கணும். அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம். இந்த ரெண்டும் தான் இஸ்லாத்தின் மூலாதாரம். இந்த இரண்டும் தான் வானத்திலிருந்து இறக்கப்பட்டவைகள். மற்றவைகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து தோண்டியவைகள். எனவே பூமியிலிருந்து தோண்டியவை பாத்தில், வானத்திலிருந்து இறக்கப்பட்டதன் ஹக்கு. இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு சிலர், நமக்கு தெரியும் சந்தேகத்தில் நாம என்ன செய்ய, இன்னும் இருக்கிறாங்க. என்ன அந்த இஜ்மா சஹாபா பின்பற்றவங்க ஹக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க சிலர். நாம என்ன செய்ய, அவங்க வந்து வழங்குவாங்க கதைக்கு சந்தேகத்தை தீர்க்காம இருக்கிறான். நாம என்ன இருந்த அப்படி மோசம் அர்த்தம் போவான் கடுப்பருமான சந்தேகம் இல்லை. இஜ்மாவு சஹாபா மார்க்கம் என்று யாராவது நம்பிக்கொண்டு, கயாஸ் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு, மௌக்கூஃபு மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு, தவாத்துல்லாமல் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு, பஹ்மு சஹாபா மார்க்கம் என்ற நம்பிக்கையில் யாராவது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் இருந்து மௌத்தாகி அவருக்கு இந்த யமாத்தரி ஆமையை தொழுவிக்கு அடக்கினாலும் நடக்கும், கடுகுப்பிரமான சந்தேகம் இல்லை. ஏன், இஸ்லாத்தின் மூலாதான ரெண்டு தான். அப்ப அப்படி யாரும் இருந்தா வாங்க, நான் சொல்லித்தானே இருக்கிறேன். மார்க்க விதி விடிய விடிய தரும். யாரையும் கூட்டிக்கிட்டு வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு உறுதியாயிருங்க மார்க்கத்தில். இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடாது. யாரும் மௌத்து சொல்லல பாருங்க, எப்படி எப்படி மௌத்து வருவது. நீ இப்போ அந்த சகோதர அக்பர்மா எத்தனை வயசு, இந்த ஆய்வு ஒரு கிழமை அவரோட காக்கா மௌத்து, இந்த நேற்று எங்களுடைய சகோதர பாலம் நாங்கள் ஒரு மௌத்து, மௌத்து எந்த நேரம் நமக்கு தெரியாது, சும்மா தான் இருப்பாங்க. அக்பர் மாதிரி என்ன சும்மா காலையிலான இருந்து வந்து கழிச்சிட்டு இருந்தான் ஜும்மா டைம்ல. அப்ப நாம நினைக்க கூட நாம என்ன சுடகாத்திரமா இருக்கிறோம், இப்ப மௌத்து வராது, அதெல்லாம் குறை வழங்கி கொள்ளலாம் அப்படின்னு மட்டும் நீங்க இருக்காங்க. இப்ப இந்த நாம இருக்கிறோம், 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போவோம், ஒரு ஜாலியை நெஞ்சிக்கறியும் கொண்டு போவாங்க, முடிஞ்சது. இதுதான் துன்யாவுடைய வாழ்க்கை. அதனால உறுதியா இருங்க, மார்க்கத்துல சரியா இருங்க, சரியா இஸ்லாத்தை பின்பற்றுங்க, சந்தேகம் இருந்தா வந்து கேளுங்க, யாராவது பயத்து செய்யாம இருந்தா வந்து செஞ்சு கொள்ளுங்க, யாராவது இதை பயத்தை முறிச்சு கொண்டிருந்தா அவங்களும் வந்து சேர்ந்து இஸ்லாத்துல வாழ்ந்து இஸ்லாத்துல மறுநீங்க. நம்மளோட கடமை நாம எத்தி வைக்கிறோம், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். அப்போது கௌடி ஹாதா வஸ்தவஹிர் வஹனி.